2019 ஆண்டு அக்டோபர் மாத தென்றலில் எஸ் தாம்ப்டனின் சுடர் 4 ஆப்பிள் படுத்தும் பாடு அத்தியாயம் 12 கதை ராஜேஷ் அவர்கள், ஒளி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்கன். கீதா அருணை நெருங்க நெருங்க அருணின் தன்னம்பிக்கை வளர்வதை உணர்ந்தாள். அவனுக்காக கீதா எந்த எதிர்ப்பையும் சந்திக்க தயாராக இருந்தார். அந்த முதியவள் ஏதாவது பேசி அருணின் மனதை காயப்படுத்தியிருந்தாலும் அவனை உற்சாகப்படுத்தி தேற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். சரி இளைஞனே, உன்னுடைய அறிவுரையை ஏற்று அடுத்த முறை வேறு கடையில் ஆப்பிள் வாங்குகிறேன் என்று அந்த மூதாட்டி சொல்லிவிட்டு சென்றாள். அவர் முகத்தில் போலியான ஒரு புன்னகை. அருண் பதிலுக்கு புன்னகைத்தான். முதியவள் வேகமாக அருணிடமிருந்து தப்பினால் போதும் என்கிற மாதிரி அங்கிருந்து கிளம்பினார். யார் அருண் அது? ஆப்பிளை பத்தி நீ சொன்னதை அவர் கேட்டுக்கொண்டாரா? பிடித்ததா என்ன என்று கீதா கேட்க அருண் தளர்வை காட்டிக்கொள்ளாமல் புன்னகைத்தான். அம்மா, அந்த பாட்டி ஏதோ அவசரத்தில் இருந்தார், வேகமாக கிளம்பிட்டார். எப்படியோ வயதானவர்கள் தாங்கள் உண்ணும் உணவில் கவனம் எடுத்தால் நல்லதுதான். பாதி பேருக்கு அது தெரிவதில்லை என்றான். கீதா அருகில் வந்து அவனை அழைத்து கொண்டாள். என்ன நடந்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று அது உணர்த்தியது. அருண், நீ ஒருத்தன் மோதுவதை விட இருவர் செய்வது மிகவும் எளிதானது என்று கீதா அருணை உற்சாகப்படுத்தினார். அம்மா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நான் உங்கள் கண்ணீரிலேயே என் திட்டப்படி வேலை ஆரம்பிக்கிறேன். தேவையானால் மட்டும் நீங்கள் உதவிக்கு வாருங்கள் என்று அருண் கேட்டுக்கொண்டான். அருணின் தன்னம்பிக்கை கீதாவுக்கு புதிதல்ல. சரி, நான் சற்று தள்ளி உன் பார்வையில் படும்படி நிற்கிறேன். நீ என்ன அந்த பாட்டி கிட்ட பேசின மாதிரி பேச்சு கொடுக்க போறியா? திட்டம் என்ன? கடையில் வேலை செய்கிறவங்க அதை விரும்ப மாட்டாங்களே என்று சொன்னார். நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா, உங்கள் கவலை எனக்கு புரியுது. அப்படியே போனால் என்ன செய்வாங்க? என்னை இந்த இடத்தை விட்டு போக சொல்லுவாங்க, அவ்வளவுதானே? நான் பார்த்து கொள்கிறேன் என்று அருண் சொன்னான். கீதா தன் வீட்டுக்காக சில பொருட்களை வாங்க அங்கிருந்து நகர்ந்தார். சில நிமிடங்களில் அருண் சிலரிடம் பேசி கொண்டிருப்பதை ஆவலுடன் தூரத்திலிருந்து கவனித்தார். சிலருக்கு அவன் பேசுவது பிடித்திருந்தது, சிலருக்கு பிடிக்காத மாதிரி இருந்தது. 20 வயதை நெருங்கும் ஒரு இளைஞன் அருணை கடுமையான வார்த்தைகளால் கோபித்தான். கீதா தன் கையில் இருந்து கூடியை தரையில் வைத்துவிட்டு பாதுகாப்பாக அருண் இருந்த இடத்திற்கு விரைந்தார். அரை மணி நேரம் சென்றது. சாதகமாக ஏதும் நடக்கவில்லை. ஆப்பிள் விஷயத்தை அருண் பேசியது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஆனது. அருணுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் முயற்சித்து பார்த்து விட்டேன் அம்மா, யாருமே கண்டுகொள்ளவில்லை. உன் நேரத்தை வேறு வீணத்தி விட்டேன், மன்னிச்சிருமா என்று சோகமாக கீதாவிடம் சொன்னான். வாங்க போகலாம் வீட்டுக்கு, யாராவது ஒருவர் தான் சொல்வதை கவனிப்பார்கள், ஆப்பிள் விஷயத்தை அறிந்து உதவுவார்கள் என்று மிகுந்த நம்பிக்கை இருந்த அருணுக்கு அன்றைய நடப்பு வேதனையை அளித்தது. கீதாவும் அருணின் கையை பிடித்தபடி தன் கூட இருந்த இடத்திற்கு வந்தாள். அதை தூக்கும் போது அருண் அதற்குள் ஒரு கவர் கிடப்பதை பார்த்தான். அதில் அவன் பெயர் இருந்தது. தாமதிக்காமல் அந்த கடிதத்தை எடுத்தான். அந்த மர்ம கடிதத்தை எழுதியவர் யாரென்று தெரியவில்லை. அதை ஆவலுடன் எடுத்து படித்தான். என் அருமை மகன் அருணுக்கு, உனக்கு மீண்டும் எழுதுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. எனக்கு சரியான பேனா எழுத கிடைக்காததால் கையில் கிடைத்ததை வைத்து கிறுக்கி இருக்கிறேன். என்னை மன்னிக்கவும். நீ கடையில் எல்லோரிடமும் பேசுவதை கவனித்தேன். நீ இவ்வளவு ஆர்வத்துடன் வைராக்கியத்தோடு இருப்பதையும் பார்த்தேன். இங்கே கடையின் மறுகோடியில் ஒரு வயதான அம்மா ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கிறார். சிகப்பு கலர் பட்டுப்புடவை அணிந்திருக்கிறார். அவர் கையில் சிவப்பு நிற பையுண்டு உள்ளது. அந்த அம்மா மிகவும் செல்வாக்கு உடையவர். நீ இப்போது சந்தேகப்படும் ஆப்பிள் விஷயத்தில் உதவுவார். அவர் கிளம்பும் முன்னர் அவரிடம் போய் பேசு, விட்டு விடாதே, சீக்கிரம். ப்ளீஸ் சி, உன் அருமை அன்னைக்கும் என் பாராட்டுக்கள். என்றும் உன்னை மதிக்கும். அந்த கழுதத்தை படுத்த கனிமை அருண் தலை தெறிக்க கடைக்கோடியின் மறுகோடிக்கு ஓடினான். கீதா அவன் அருகே வந்து மெதுவாக ஒரு இடி இடித்தார். அருண் புரியாமல் விழிக்க கீதா கண்ணால் அருணை பின்புறம் திரும்பி பார்க்க சொன்னார். அங்கே அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட அம்மையார் தென்பட்டார். உடனே அருண் சற்றும் தாமதிக்காமல் அவரிடம் சென்று பேச ஆரம்பித்தார். கீதாவும் அருணோடு சேர்ந்து கொண்டார். மேடம், இவங்க தான் என் அம்மா என்று கீதாவை அந்த அம்மையாருக்கு அறிமுகப்படுத்தினார். கீதாவும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, மேடம், இதுக்கு முன்னால் இந்த ஊரில் உங்களை பார்த்ததே இல்லையே, நீங்கள் இந்த ஊருக்கு புதுசா என்று கேட்டார். அம்மா, இவங்க உலகம் பூராவும் சுற்றி பார்த்துட்டு
இப்ப நம்ம ஊர்ல தன் ஓய்வு நாளை கழிக்க வந்திருக்காங்க என்று அருண் முந்தி கொண்டு சொன்னான். ஹலோ, நான் நீனா ரோஸ். உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். கீதா, உங்கள் பையன் சொல்வது சரி. நானும் என் கணவரும் எல்லா தேசங்களிலும் இருந்துவிட்டு இப்போது இங்கு சந்தோஷமாக ஓய்வு நாளை கழிக்க வந்துள்ளோம் என்று அந்த அம்மையார் தன்னை அறிமுகம் செய்து கொண்டார். என் கணவர் அரசாங்கத்தில் விவசாயம் தொடர்பான ஒரு முக்கிய அதிகாரி என்றார். திருமதி ரோஸ், எங்கள் சிறுநகருக்கு நல்வரவு. என் மகன் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை என்று நம்புகிறேன் என்றார் கீதா. அம்மையார் ஒரு புன்னகையுடன் அருணை பார்த்து, மகனே, இந்த உலகில் உன்னை போன்றவர்கள் தேவை. இந்த சின்ன வயதில் உனக்கிருக்கும் ஆர்வமும் தன்னம்பிக்கையும் அளவிட முடியாதவை. கவலைப்படாதே, நான் என் கணவரிடம் சொல்லி இந்த ஆப்பிள் மேலே ஏதாவது அரசாங்கம் அனுமதிக்காத எதையாவது பூசுறாங்களான்னு பார்த்து நடவடிக்கை எடுக்க சொல்றேன். ஓஷியானாவின் டேவிட் ராப்ளேயை பார்த்தாலே என் கணவருக்கு எரிச்சல் வரும். அவ்வளவு மோசமான ஆளு ராப்ளே. அப்படி ஏதாவது சட்டத்தை மீறி பண்ணினா என் கணவர் அந்த ராப்ளேயை ஒரு வழி பண்ணிடுவார். வேடிக்கையை பாரு என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். மறுநாள் காலை கீதா எட்டாம்டனின் செய்தித்தாளை பார்த்தார். முதல் பக்கத்திலேயே ஹோஷியானா ஆப்பிளில் தீய ரசாயனம், டேவிட் ராப்ளே மீண்டும் பிரச்சனையில் என்று கொட்டை எழுத்தில் இருந்தது. கீதா மகிழ்ச்சியில் கூவினார். அண்ணி, அருள், இங்கே பார்த்தீங்களா, நாம் எதிர்பார்த்தது நடந்தே விட்டது. அந்த இடத்தில் மகிழ்ச்சி ஒரு நதி போல ஓடுவதை உணர முடிந்தது. முற்றும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.